நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 23 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நேற்று நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலான விரிவான தகவல்கள், அங்குள்ள நிலைமை குறித்த நேரடி விவரங்கள்.
மக்கள் வந்து பீதியில அதாவது பயத்தின் காரணமாக இருக்கிறத தான் எழுதியிருக்கிறார்கள். மற்றது இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கிறதாகவும் ISI தாக்குதல்களை முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு உணர்வலையே இங்க பத்திரிகைகள் எழுதியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியிடையே ஏற்பட்டுள்ள உடன்பாடு பற்றிய செய்திகள், இக்கூட்டணி குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ராமகிருஷ்ணனின் கருத்துக்கள்.
அவரையும் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சிருக்கிறது கூட்டணி ஆட்சி தான், ஒரு தனி கட்சி ஆட்சி இல்லை. அப்படி வரும்பொழுது அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய மக்கள் கூட்டணி சார்ந்த கட்சிகள் தலைவர்கள் வந்து கண்டிப்பாக குறைந்தபட்ச சேர்த்து அமலாக்குறதுக்கு எங்களால் முடிவு முயற்சி பண்ணும்.
இலங்கையில் தொடர்ந்து பெண்களும் சிறுமிகளும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வருவது குறித்து மகளிர் அமைப்புகள் வெளியிட்டுள்ள கருத்துக்கள், இந்திய வங்கதேச அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை போட்டி குறித்த செய்திகள், இன்ன பிற தகவல்கள்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் செவ்வாய்க்கிழமை அன்று தாக்குதல் நடத்திய தற்கொலை குண்டுதாரிகள் மூவரில் இருவரை அடையாளம் கண்டுள்ளதாக அந்நாட்டு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர்.
Le kamikaze a été identifié par ses empreintes. Il s'agit de Khalid El-Bakr.
ஆனாலும் உயிர் தப்பிய தாக்குதல்தாரி ஒருவர் தலைமறைவாகியுள்ளார் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். தற்கொலை குண்டுதாரிகள் என்று அடையாளம் காணப்பட்ட இருவரும் பெல்ஜிய பிரஜைகள் ஆவர். இவர்களில் காலித் பக்ரியு என்பவர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளார். இவரது சகோதரரான இப்ராஹிம் ஜவெண்டம் விமான நிலையத்தில் மேலும் இருவருடன் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளார். ஜவெண்டம் விமான நிலையத்தில் இப்ராஹிமுடன் தாக்குதல் நடத்திய இருவரும் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. இந்த இருவரில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மற்றையவர் தன்னிடமிருந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்காமல் தப்பிச் சென்றுள்ளார். பிரசல்ஸ் தாக்குதல் தொடர்பான புதிய விரிவான தகவல்களை செய்தி அரங்கில் கேட்கலாம்.
ஐரோப்பியர்கள் தங்கள் புவி அரசியல் விளையாட்டுகளை ஓரம் கட்டிவிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய கண்டத்தில் பயங்கரவாதிகள் தங்கள் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் ஏற்கனவே பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான விவகாரத்தில் ஒத்துழைப்பு இருந்தாலும் கிரீமியாவை ரஷ்யா இணைத்துக் கொண்ட பிறகு அந்த உறவில் முறிவு ஏற்பட்டது.
தென்னாப்பிரிக்காவில் நிறவரி கொள்கை ஆட்சி இருந்த காலத்தில் தூக்கிலிடப்பட்ட அரசியல் கைதிகள் 83 பேரின் சடலங்களை தோண்டி எடுக்க உள்ளதாக அந்நாட்டு நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரிட்டோரியா சிறைச்சாலை வளாகத்தில் இவர்களின் உடல் புதைக்கப்பட்டன. தோண்டி எடுக்கப்படவுள்ள இந்த சடலங்கள் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் மீண்டும் புதைப்பதற்காக அவர்களிடம் கையளிக்கப்படவுள்ளது. இவர்களில் பலர் பென் ஆப்பிரிக்கன் காங்கிரஸையும் ஐக்கிய ஜனநாயக முன்னணியையும் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்த பல்மெய்ரா நகரின் புறநகர் பகுதியை அரசாங்க ஆதரவு படையினர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக சிரியாவின் அரச ஊடகம் மற்றும் அங்குள்ள கண்காணிப்பு குழு ஒன்றும் தெரிவித்துள்ளன. ரஷ்ய வான் தாக்குதல்களின் உதவியுடனேயே அரசாங்க ஆதரவு படையினர் இந்த பகுதிக்கு முன்னேறிச் சென்றதாக சிரியன் மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பகம் என்ற மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒரு ஆண்டுக்கு முன்னர் IS பல்மெய்ராவை கைப்பற்றியிருந்த நிலையில் அங்கிருந்த பண்டைய நினைவு சின்னங்களை அளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
வங்கதேசத்தில் கடந்த 6 முன்பாக காணாமல் போன இணைய நிபுணர் ஒருவர் மர்மமான முறையில் வீடு திரும்பியுள்ளார். இணைய பாதுகாப்பு விவகாரங்களில் நிபுணத்துவம் மிக்க தன்வீர் ஹசன் ஜோஹா என்ற இந்த நபர் நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டார். வங்கதேசத்தின் மத்திய வங்கியின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை ஜோஹா முன்வைத்த நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தற்போது அந்த நபர் விமான நிலையத்திற்கு அருகில் சுற்றித் திரிந்ததாக கூறி காவல்துறையினர் அவரை அவரது வீட்டில் கொடுத்துள்ளனர். தான் காணாமல் போனது குறித்தும் அதற்கான காரணங்கள் குறித்தும் பேச முடியாத அளவுக்கு அவர் பலவீனமாக இருப்பதாக ஜோஹாவின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கியில் உள்ள வங்கதேச மத்திய வங்கி கணக்கிலிருந்து 100 மில்லியன் டாலர் பணம் இணைய கணக்கை பயன்படுத்தி திருடப்பட்டது.
மியன்மாரின் புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டவர் பெற்ற பட்டம் ஒன்று போலியானது என தெரிய வந்திருக்கிறது. கியாவின் என்ற அவர் தன்னை பற்றிய குறிப்பில் நிதித்துறையில் PhD முடித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் பட்டம் பெற்ற பாகிஸ்தான் பல்கலைக்கழகம் போலியான பட்டங்களை விற்பனை செய்யக்கூடியது என அவர் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருடைய தன் விவரக்குறிப்பு ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சியினால் வெளியிடப்பட்ட போது இந்த விவகாரம் பகிரங்கமானது.
பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நேற்று இடம்பெற்ற தாக்குதல் நடவடிக்கையை அடுத்து சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகின்றன. தாக்குதலுக்கு பலியானவர்களுக்கான அஞ்சலிகள் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்றுள்ளன. இறந்தவர்களின் நினைவாக தேசிய துக்கமும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஐரோப்பா முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இவை குறித்த கூடுதல் BBC தகவல்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
பெல்ஜியத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளதுடன் அங்கு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. காலித் மற்றும் இப்ராஹிம் எல் ஃபக்ரி ஆகிய இரண்டு சகோதரர்களை நேற்றைய தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்தியவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் பெல்ஜிய பிரஜைகள் ஆவர். விமான நிலையத்தின் CCTV-யில் இனங்காணப்பட்டுள்ள மூன்றாவது நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமை இஸ்லாமிய அரசு என்று கூறிக்கொள்ளும் அமைப்பு குறித்த தாக்குதல்களுக்கு உரிமை கோரியுள்ளதுடன் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரசல்ஸ் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றிய தகவல்களை பெல்ஜியத்தின் அரச வழக்கறிஞர் ஃபிரெட்ரிக் லேயோ வழங்கினார். பிரசல்ஸில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் இந்த தகவல்களை அவர் வழங்கினார்.
சந்தேக நபர்கள் மூவரையும் காண்பிக்கும் நிழற்படம் ஒன்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மரபணு பரிசோதனையைத் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்ட தற்கொலை குண்டுதாரிகளில் ஒருவர் குறித்த நிழற்படத்தின் நடுவில் இருப்பவர் என்று இனங்காணப்பட்டுள்ளது. இப்ராஹிம் பக்ருஹி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கும் அவர் பிரசல்ஸில் பிறந்தவர், பெல்ஜிய பிரஜை. படத்தில் அவருக்கு இடது பக்கமாக இருப்பவர் இரண்டாவது தற்கொலை குண்டுதாரி. முழுமையான அடையாளங்கள் காணப்படவில்லை. மூன்றாவது நபர் வெடிப்பொருட்கள் நிரம்பிய பை ஒன்றை வைத்துவிட்டு ஓடி தப்பிவிட்டார். பாதுகாப்பு அதிகாரிகளின் சாதுரியத்தால் அதனால் யாரும் பாதிக்கப்படவில்லை. குறித்த மூன்றாவது நபர் இனங்காணப்படவில்லை என்பதுடன் அவர் தொடர்ந்து தேடப்பட்டு வருகிறார்.
பிரசல்ஸில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் ஒன்றின் போது விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்திய தற்கொலை குண்டுதாரி ஒருவரின் உயில் ஒன்று கணனியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
புலனாய்வாளர்கள் தேடுதல் மேற்கொண்ட அதே தெருவில் இருக்கும் குப்பை தொட்டி ஒன்றிலிருந்து அவர்களின் கணினி ஒன்றை கண்டெடுத்தனர். அதில் இப்ராஹிம் பக்ருஹின் உயில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் அவர், இதற்கு மேல் எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் எல்லா இடங்களிலும் தேடப்படுகிறேன், இதற்கு மேல் என்ன செய்வது என்பது எனக்கு தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார்
என எழுதப்பட்டிருந்தது என குறிப்பிட்ட அரச வழக்கறிஞர், தாக்குதல்களுடன் தொடர்புபட்ட ஆவணங்களும் கருவிகளும் ஒரு விலாசத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும்
தெரிவித்தார்.
ஒரு விலாசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் 15 கிலோகிராம் DATP ரக வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பெட்டி ஆணிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் தயாரிக்கும் உலோகங்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன
என்றார் பெல்ஜியத்தின் அரச வழக்கறிஞர் ஃபிரெட்ரிக் லியூ. இதேவேளை கடும்போக்குவாதம் வளர்ந்து வருவதையே இது காண்பிப்பதாக பெல்ஜியத்தின் பாதுகாப்பு வல்லுநர் மேஜர் சர்ஜ் ஸ்ட்ருபன்ஸ் தெரிவித்தார்.
சமூகத்தில் இருக்கும் இளையவர்களில் அநேகமான இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் தாம் சமூகத்தின் ஒரு அங்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாமல் இருக்கின்றனர். இது விரக்தியை உண்டு பண்ணுகிறது. இதனால் அவர்களுக்குள்ளேயே வெறுமையான ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த ஒரு இடத்தை கடும்போக்குவாதிகள் எளிதில் நிரப்பிவிடுகிறார்கள். இந்த பிரச்சனையை எமது சமூகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிர்கொள்கிறது.
இதேவேளை பிரசல்ஸ் மக்கள் அச்சமான சூழ்நிலையில் உள்ளதுடன் பாதுகாப்பு குறித்தும் அச்சம் வெளியிட்டனர்.
வேறு இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறும் போது இங்கு அப்படியெல்லாம் நடக்காது என்று நாம் நமக்கு சமாதானம் கூறிக்கொள்வோம். இப்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த அதிர்ச்சி எனது வாழ்க்கையில் எனக்கு பாதிப்பை கொடுத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நேற்றைய சம்பவம் பயங்கரமானது. தீவிரவாதம் எம்மை அச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். பிரசல்ஸில் இடம்பெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 34 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஏராளமானோர் காயமடைந்துள்ளார்கள். ஐரோப்பிய நாடுகளின் பல விமான நிலையங்களில் கூடுதல் சோதனை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெல்ஜியத்தில் நிலைமை எப்படி உள்ளது என்று அங்கிருக்கும் தமிழரான தேவேந்திரம் ரமேஷ் அவர்களிடம் கேட்டேன்.
நேற்று நடைபெற்ற தாக்குதலின் போது புருசல் நகரம் புட்டாக ஸ்தம்பிதம் அடைந்தது. இன்றும் அதே நிலைமைதான் காணப்படுகிறது. தப்பிச் செல்லப்பட்ட ஒரு தீவிரவாதியை தேடுகின்ற பணியில ராணுவத்தினரும் காவல்துறையினரும் முழுமுயற்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிலையில தற்போது கிடைக்கப்பட்ட ஒரு உள்ளூர் தகவலின் அடிப்படையில தப்பிச் செல்லப்பட்ட ஒரு தீவிரவாதி பிடிபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அனைத்து ரயில்வே நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடுகின்ற இடங்கள், கலியாட்ட நிகழ்வுகள், தியேட்டர்கள் போன்ற இடங்களிலும் கூட ராணுவத்தினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறதாக உணர்கிறோம். ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது இங்கே நிலைமை.
பதட்டமான சூழல் அப்படின்னா எதை வச்சு சொல்றீங்க? பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகப்படியா இருக்கிறதுனாலயே, இல்ல மக்களுக்கு உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அந்த அச்சம் காரணமாகவா?
உள்ளுணர்வு அதிகமாக இருக்கிற காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வேலைகளுக்கு வருகின்ற போது தியேட்டர்கள் அல்லது பொது இடங்கள், மக்கள் வாகனங்கள், நெரிசல்கள் வளமையாக இருக்கிற பகுதிகள் கூட பிரச்சனை காணப்படுகிறது. அதே நேரம் ராணுவத்தினர் அதிக அளவாக குவிக்கப்பட்டிருக்கிறதால மக்கள் மத்தியிலும் ஒரு ஒரு பதட்ட சூழ்நிலை காணப்படுகிறது.
நேற்றுக்கு நடைபெற்ற அந்த தாக்குதல்கள், அது தொடர்பான நிகழ்வுகள் குறித்து உள்ளூர் பத்திரிகைகள் வந்து எப்படி செய்திகள் வெளியிட்டிருக்காங்க? அவங்களுடைய எண்ணப்பாடு அல்லது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது?
மக்கள் வந்து பீதியில், அதாவது பயத்தின் காரணமாக இருக்கிறத தான் எழுதியிருக்கிறார்கள். மற்றது இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கிறதாகவும், ஐஎஸ்ஐ தாக்குதல்களை முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு உணர்விலேயே இங்க பத்திரிகைகள் எழுதியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு.
இப்ப நேற்றைக்கு தாக்குதல்களை அடுத்து பொது போக்குவரத்துகள் முற்றாக ஸ்தம்பித்து போனதாக தகவல்கள் வருகின்றன. அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, இல்ல இன்றைக்கும் தொடர்ந்து அதே நிலைமைதானா?
புருசில் ஏர்போர்ட், அதாவது விமான சேவைகள் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் உள்ளூர் புருசிலில் காணப்படுகின்ற ட்ரெயின் சேவைகள், மெட்ரோ ரயில்கள், பாடசாலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான விமான சேவைகள் நெதர்லாந்து கூடாக, அதாவது இன்றைக்கு பயணிக்கின்ற பயணிகளுக்கான சேவைகள் இலகுபடுத்துவதற்காக ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தினூடாக சேவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான விமான சேவைகள். அதே நேரம் யூரோப்பாவில் இருக்கின்ற பக்கத்து நாடுகளில் இருக்கின்ற விமான நிலையங்களுக்கு கூட மாற்றப்பட்டிருக்கிறது. புகையிரத சேவைகள் பெரும்பாலும் தாலிஸ், ஈரோஸ்டார் போன்ற ரயில்கள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் காலவரையேற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது.
புருசல்ஸ் விமான நிலையம் இன்று திறந்திருக்கிறது, அங்கு சேவைகள் நடைபெறுகிறதா?
இல்ல, இன்று முற்றாக மூடப்பட்டிருக்கிறது. அங்கு கட்டிடங்கள் மற்றும் போக்குவரத்து பகுதிகளை அனைத்தும் குண்டுவெடிப்புக்கு சேதமடைந்து காணப்படுகிற காரணத்தினால் இன்று நாளை வரை மூடப்பட்டிருக்கிறது என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சர்வதேச விமான நிலையம் புருசலில் இருந்து எந்த விமான சேவைகளும் இன்றும் நாளையும் நடைபெற மாட்டார்.
தலைநகர் புருசல்ஸுக்கு அருகில் வசிக்கும் தமிழரான தேவேந்திரம் ரமேஷ். பெல்ஜிய தாக்குதலில் இந்தியர் ஒருவரை காணவில்லை என்றும் அவரை தேடும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ட்விட்டர் மூலம் செய்தி வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
பிரசல்ஸ் நகரில் செவ்வாய்க்கிழமையன்று நடந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகு இந்திய மென்பொருள் பொறியாளர் ஒருவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று தமது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், இந்திய மென்பொருள் பொறியாளரான ராகவேந்திரன் கணேஷை தொடர்பு கொள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிட்ட சம்பவத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அவரின் தாய் அன்னபூர்ணியுடன் ராகவேந்திரன் கணேஷ் பேசியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ள இந்திய மென்பொருள் பொறியாளரான ராகவேந்திரன் கணேஷின் புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ள சுஷ்மா ஸ்வராஜ், இதே விவகாரம் தொடர்பாக பிரசல்ஸ் நகரில் உள்ள இந்திய தூதர் மனோஜ் பூரியுடன் தான் பேசியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரசல்ஸ் நகரில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த தனியார் விமான நிறுவனத்தின் இந்திய ஊழியர்களான நிதி மற்றும் அமித் ஆகியோர் குணமடைந்து வருவதாக இந்திய தூதர் மஞ்சீவ் பூரி தம்மிடம் கூறியுள்ளதாக சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். அத்தோடு சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் உடனுக்குடன் எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்துள்ள சுஷ்மா ஸ்வராஜ், நாட்டிற்கு அவர்களை திரும்ப அழைத்து வர தேவையான வழிவகைகளையும் முன்னெடுத்து வருவதாக ட்விட்டர் தளத்தில் கூறியுள்ளார். தேவையான உதவிகளை அளிக்க ஆம்ஸ்டர்டாம் மற்றும் பாரிஸில் உள்ள இந்திய தூதரகங்களையும் உஷா செய்துள்ளதாக சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். இன்னமும் பிரசல் நகரில் கைபேசி இணைப்புகள் வேலை செய்யவில்லை என்பதால் உதவிக்கான மாற்று தொலைபேசி எண்களும் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கைதிகள் தமது கூட்டணிகளை முடிவு செய்து வருகின்றன. அவ்வகையில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த தேமுதிக இன்று மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்று அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களுடன் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் சேர்ந்து போட்டியிடுகிறது. இந்த அணியின் முதல்வர் வேட்பாளராக தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு விஜயகாந்த் பேசுகையில்,
எல்லாரும் வந்து என்னை வந்து இவங்க நாலு பேர் கிங் மேக்கரா நாங்க இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்க, நாங்க எழுந்து போட்டு கொடுத்துருக்கோம், கூட்டணி தாராளமாக அறிவிச்சிருங்க. அன்னைக்கு சொல்றதான் தெய்வத்தோட மக்களுடன் கூட்டணி, அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் தான் மக்கள் அடையாளம் காட்டும்
என்றார் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த். தேமுதிக கூட்டணிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை இழக்கவில்லை என திமுக தலைவர் கருணாநிதி கூறிய இரண்டு நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாகவும் கூட திமுகவின் தலைவர் கருணாநிதி இதே போன்ற நம்பிக்கையை வெளியிட்ட இரண்டு நாட்களில் தேமுதிக தனித்து போட்டி என விஜயகாந்த் அறிவித்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ,
இந்த மொத்த கூட்டமைப்புக்கு வைகோ ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்து விட்டார். இந்த அணியை கேப்டன் விஜயகாந்த் அணி என்று அழைப்போம். மலரப்போகிற ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் என்று அதையும் கேப்டன் விஜயகாந்த் தெளிவுபடுத்தி விட்டார். அடுத்து தொகுதிகள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் நாங்கள் அமைத்திருக்கிற குழுவும் அவர்கள் அமைத்திருக்கிற குழுவும் உட்கார்ந்து பேசும். முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த்.
மக்கள் நல கூட்டணி தற்போது விஜயகாந்த் அணியாக மாறியுள்ளதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என திமுக பொருளாளர் ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது,
நாங்கள் எந்த இந்த முடிவை வந்து எப்படி நாங்கள் பார்க்கல, எங்களுடைய வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். என்ன பதகம், எங்களுக்கு பதகமா, எங்களுக்கு பதகமா,
தொகுதி பகுதி எப்போ சார் இருக்கும் பேச்சு வர,
அது ரெண்டு ஒரு நாளில்.
தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இதே விவகாரம் தொடர்புடைய கேள்விக்கு பதிலளிக்கையில்,
மக்களின் பதிலுக்கே நான் விட்டு விடுகிறேன், ஏனென்றால் ஜீரோவோடு எண் சேர்ந்தால்தான் அது நிச்சயமாக ஒரு மதிப்பை பெறும். ஜீரோவோடு ஜீரோ சேர்ந்து விட்டால் எத்தனை ஜீரோக்கள் சேர்ந்தாலும் மதிப்பு கிடையாது என்பதை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உணர்வார்கள். நான் ஜீரோவோடு ஜீரோ சேர்ந்தால் மதிப்பில்லை என்று சொல்கிறேன். இதை எப்படி வேண்டுமானால் நீங்கள் உருவகப்படுத்திக் கொள்ளலாம்
என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் மக்கள் நல கூட்டணி தற்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது என கூறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன்,
இந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் விஜயகாந்த் அணிக்கும் இடையில்தான் போட்டி என்பதையும் உறுதிப்படுத்துகிறோம். இன்னும் இரண்டு வாரங்களில் சேர்ந்து பிரச்சாரம் செய்வது தொடர்பான செயல் திட்டத்தை வரையறுக்கிறோம். அதே வேளையில் வருகிற 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி பிரச்சாரத்தை தொடங்குகிறோம். மக்கள் நல கூட்டணியை அதிமுகவின் பினாமி டீம் என்று சொன்னவர்கள் இப்போது வாயடைத்து நிற்பார்கள். இந்த அணி அதிமுகவுக்கு எதிரான அணி என்பதை விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது
என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன். மேலும் இன்றைய அறிவிப்பின்படி தேமுதிக மொத்தமாக 124 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் 110 தொகுதிகளிலும் பங்கீடு செய்து போட்டியிட ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது குறித்து மாற்றுக் கட்சிகள் விமர்சித்துள்ளன. எனினும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தமது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தியுள்ளார்கள். விஜயகாந்த் தலைமையிலான கட்சியுடன் இடதுசாரிகள் இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டணி தேர்தல் உடன்பாடு செய்து கொண்டுள்ளது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டார் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரு அதிமுக, திமுக அல்லது அதிமுக இப்படி மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு இருதுரு அரசியல் என்பது தமிழ்நாட்டை தொடர்வு என்பது மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியல, கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக இருதுருவ அரசியலை அகற்றுவது என்பது மக்கள் நல கூட்டணி, நாங்கள் கூட்டணி உருவாக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கணும், பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த அடிப்படையில் திமுக அதிமுக இரண்டையும் எதிர்ப்பதற்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் முன்வந்ததால தேமுதிக மக்களோட கூட்டணி ஒரு தொகுதி உடன்பாடு செஞ்சுக்கிட்டோம்.
நீங்க சொன்னபடி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நீங்கள் முன்வைத்து பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் அந்த செயல் திட்டத்தை நீங்கள் முன்னிறுத்தி இந்த கூட்டணி அமைத்திருந்தால் நீங்கள் சொல்வது போல இருந்திருக்கும். ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தேமுதிக தலைவரை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில நீங்க சொல்ற விஷயம் ஒத்து வருமா?
அதாவது இப்ப நாங்க அவரையும் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சிருக்கிறது கூட்டணி ஆட்சி தான், ஒரு தனி கட்சி ஆட்சி இல்லை. அப்படி வரும்பொழுது அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய மக்களோட கூட்டணி சார்ந்த கட்சிகள் தலைவர்கள் வந்து கண்டிப்பாக குறைந்தபட்ச சேர்த்து அமலாக்குறதுக்கு எங்களால் முடிவு முயற்சி பண்ணணும்.
விஜயகாந்த் என்ற ஒரு தலைவரை முதல்வராக்குவோம் என்று தேர்தலுக்கு முன்பாகவே அறிவித்து இந்த தேர்தல் கூட்டணியை நீங்க உருவாக்கி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பாரம்பரியம் கொண்ட இடதுசாரி அரசியலுக்கு சரியானது தானே?
இல்ல, அது ஒன்றும் தவறில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொதுவா தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல ஒரு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா யாரு முதல்வரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுது. அதாவது ஒரு தனிநபருக்கு தனிநபர் தான் எல்லான்றது இல்ல அப்படின்னாலும் தனிநபருக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. அப்படி வரும்பொழுது அதுல மக்களோட கூட்டணி நாலு மட்டுமே சேர்ந்து முதல்வர் வேட்பாளர்னா அது வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுறது கஷ்டம். ஒரு மாதிரி யோசிப்பாங்க, நாலு பேர் சேர்ந்து முதல்வர் வந்து அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளர் சொல்ற மாதிரிதான் இருக்கு. அது அஞ்சு கட்சி சேரும்பொழுது ஆட்சிக்கு வர முடியும், கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லும்பொழுது அதுல ஒருத்தர் முதல்வர் வேட்பாளர்னா இந்த அஞ்சு கட்சியிலும் பெரிய கட்சி அதுதான். ஒரு கூட்டணி ஆட்சின்றதால செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை.
பாரம்பரியம் உள்ள இடதுசாரி கட்சிகள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இல்ல வைகோ நீண்ட காலமாக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கும் நிலையில நீங்க விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, அதை பற்றி நான் கேட்கிறேன்.
நீங்க பாரம்பரியம் இருந்தாலும் கூட்டணின்னு வரும்பொழுது இதுல பலதரப்பட்ட கொள்கை அணுகுமுறை அப்படிப்பட்ட கட்சிகள் சேர்ந்து கூட்டணி உருவாகுது. இப்ப நீங்க வந்து திமுக அதிமுக பலமான இரண்டு கட்சிகள் அதை வீழ்த்தணும்னு சொன்னா இடதுசாரி கட்சிகளால் மட்டும் முடியாது, பட் இந்த நாலு கட்சிகள் மட்டுமே கூட மாற்றத்தை உருவாக்குற சிரமமா இருக்கும் பொழுது வேற விதீட் அலை ஒரு குறைந்தபட்சம் என்ன, காங்கிரஸ் பிஜேபி அதிமுக திமுக பாமக இந்த அஞ்சு கட்சிகளோடு உடன்பாடு கூடாது. இந்த அஞ்சு கட்சி உடன்பாடு வேண்டாம் என்று அது ஏற்றுக்கொண்டதால் தான் நாங்க அப்பவே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வந்து தமிழ் மாநில காங்கிரசும் தேமுதிகவும் வரலாம் அழைப்பு விடுத்திருந்தோம். இது இன்னைக்கு திடீர் நேற்று போய் ஏற்பட்டது இல்லை.
கடந்த ஐந்தாண்டுகளில் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர்களுடைய செயல்பாட்டை பார்க்கும்போது மக்கள் நல கூட்டணி இப்படி விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது சமூக வலைதளங்களிலும் சரி அரசியல் நோக்கர்களுக்கு மத்தியிலும் சரி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எந்த அடிப்படையில் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற கேள்வியை அது ஏற்படுத்தியிருக்கு. இது இந்த கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க?
அதாவது இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளும் இந்த தேர்தல் எடுத்துக்கொள்ள முக்கியமான கடமைன்னு வரும்பொழுது அதனால சில கட்சிகளோட நம்ம வந்து உடன்பாட்டுக்கு போய்தான் ஆகணும். ஏதோ இன்னைக்கு இப்போ நான்கு கட்சி அப்பாற்பட்ட வெல் விஷேஸ் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்டுங்க, வயதுலாருக்குன்னா நீங்க சேமிப்பு கொஞ்சம் உங்களோட கொண்டு வர முயற்சி பண்ணுங்க, தமிழ் மாநில காரணத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு நடந்திருக்கு, அவ்வளவுதான். மக்களோட கூட்டு இயக்கம் தேர்தலுக்கு பிறகும் தொடரும். இது வந்து தேர்தலுக்காக திமுக அதிமுக வீழ்த்துவதற்கு ஒரு டாக்டிக் என்பதை தவிர மக்களால கூட்டு இயக்கம் தொடரும், மக்களால கூட்டணி தொடரும். நாங்க வச்சுட்டு குறைந்தபட்ச சேர்த்தின் அடிப்படையில ஆட்சிக்கு வந்தாலும் அமலாக்கிறது முயற்சி பண்ணுவோம். அந்த விஷயத்தினால தொடர்ந்து அங்க போராட்டம் நடத்துவோம்.
இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் அண்மையில் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் தடை பற்றி ஆராய ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட விசாரணைக் குழுவின் அறிக்கை அவரிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் மின்துறை அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் நுழைச்சோலை அனல் மின் நிலையம் செயலிழக்கும் போது அங்கிருந்து விநியோகம் செய்யப்படும் அதே அளவு மின்சாரத்தை தங்கு தடையின்றி வழங்க மாற்று மின் நிலையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது நிபுணர்களின் பரிந்துரையாக இருப்பதாக மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டில் இரு வாரங்களில் இரண்டு தடவைகள் நாடு முழுவதிலும் மின்சார தடை ஏற்பட்டது தொடர்பில் ஆராய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றும் போதே அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய இவ்வாறு தெரிவித்தார்.
நுழைச்சோலை கள்ளக்குழு பலகாரிய சரசும் கிரிமேதி ஸ்ரீலங்காவே விதுலி பத்தியட்ட சம்பூர்ணன்ம கலப்பன ஆக்காரட்ட சரசும் கர நதிபவ.
நுழைச்சோலை மின் உற்பத்தி நிலையமானது இலங்கைக்கு ஏற்ற வகையில் முழுமையாக நிர்மாணிக்கப்படவில்லை என்பது பொறியியலாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இதனால் மின்சார விநியோகத்தின் போது சிறு கோளாறு ஏற்பட்டாலும் நுழைச்சோலை மின் நிலையம் செயலிழந்து போகும் நிலையுள்ளது.
இவ்வாறு நுழைச்சோலை மின் நிலையம் செயலிழந்து போகும்போது அதனை வளமை நிலைமைக்கு கொண்டு வர 3 அல்லது 4 நாட்கள் எடுப்பதாகவும் அவர் அங்கு தெரிவித்தார்.
ஜலவிதுலி பல நிஷ்பாதன சீமா வீயத்தி அவஸ்தா வலுதி கல்லகுரு பலாகாரது கிரியா விரகித்த ஓஹோ தின துணாக்கதர கிணத்தை கட்டத்துல விதுலி.
நீர்மின் விநியோகம் தடைப்படும் போது அனல் மின் விநியோகமும் தடைப்பட்டால் அவற்றை வளமை நிலைமைக்கு கொண்டு வரும் வரை நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இதனால் மின் துண்டிப்பை அமல்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. எனவே இவ்வாறான அவசர சந்தர்ப்பங்களை சமாளிக்க அதே அளவு மின் விநியோகத்தை மேற்கொள்ளும் மாற்று மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க வேண்டும் என நிபுணர்களின் பரிந்துரையாக இருக்கிறது
என்று கூறிய அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாப்பிட்டிய, இனிவரும் காலத்தில் மின்சார தட்டுப்பாட்டு பிரச்சினையை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகளையும் சபையில் முன்வைத்தார்.
இலங்கையில் சர்ச்சைக்குரிய முறையில் மரணம் அடைந்த ரக்பி விளையாட்டு வீரர் தாஜுதீன் மரணம் தொடர்பான விசாரணையை விரைவாக முடிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
கடந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை சம்பந்தமான விசாரணைகளை துரிதமாக முடிவுக்கு கொண்டு வருமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். தாஜுதீனின் மரணம் ஒரு கொலை என்று தீர்மானித்த மெஜிஸ்ட்ரேட் நீதிபதி அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அண்மையில் போலீசாருக்கு உத்தரவொன்றை பிறப்பித்தார். ஆனால் இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சந்தேக நபர்களை கைது செய்வது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ஆனால் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மேலும் 2 மாத கால அவகாசத்தை பெற்றுத்தருமாறு அரச தரப்பு வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படாதமை குறித்து வினவிய போது தாஜுதீனின் குடும்பத்தினர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் மிஷ்பாக் சத்தார் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தார்.
இன்வெஸ்டிகேஷன் செய்துதான் இதுல சஸ்பெக்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி நடந்த கொலையொண்டு இவ்வளோ காலம் மூடி வைக்கணும்னு சொன்னால் இதில் சின்ன ஆளுக்கள் செய்ததுன்னு செய்து சொல்ல முடியாது. இதில் பெரிய ஆளுக்கள் பின்னால் இருக்க வேண்டும் சொன்னால் இது அவ்வளோ மூடக்கூடிய மட்டத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் சாதாரணமான மனுஷனுக்கு செய்ய முடியாது. நான் நினைக்கிறேன் விஹவில் மிச்சம் காலம் போகாமல் இது சம்பந்தமான சஸ்பெக்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு இந்த நாட்டு பார்த்து கொண்டு இருக்க சஸ்பெக்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
அதன் பின்னர் வழக்கு விசாரணை எதிர்வரும் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கையொன்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது.
இலங்கையின் வடபகுதியில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் குறித்த கவலைகளும் கண்டனங்களும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண் பிள்ளைகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று மகளிர் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் 48 வயதுடைய பாடசாலை அதிபர் ஒருவர் அங்கு கல்வி பயிலும் மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் மறுபுறத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலும் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதனால் சில விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் அவர்கள் மகளிர் தின நிகழ்வு ஒன்றில் நேற்றைய தினம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் பெண்கள் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதைப்பற்றி பிபிசி தமிழோசையிடம் கருத்து வெளியிட்ட மன்னார் மாதர அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் மகாலட்சுமி குருசாந்தன் அவர்கள் படித்தவர்கள் மத்தியில் உள்ள ஆண்களும் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதை அறியும் போது மிகவும் கவலையாக இருக்கின்றது என கூறுகின்றார்.
வடமாகாண முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பெண்கள் மீதான வன்புணர்வை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளார்கள் என்றே குறிப்பிட்டிருந்தார். பாலியல் வல்லுறவு சம்பவங்களும் கொலைகளும் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைகளும் பாமர மக்களிடத்தில்தான் அதே நேரம் கிராம மட்டத்தில் படிக்காதவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நாங்கள் அது பார்த்தோம். ஆனால் தற்போது இவர்களது கருத்தை நோக்கி பார்க்கும்போது படித்தவர்கள் மத்தியிலும் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவது வந்து மிகவும் கவலைக்குரிய விடயமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இவ்வாறான செயல்களில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு முன்னுதாரண போக்காளராக இருக்க வேண்டிய இவர்கள் இவ்வாறான செயல்களை செய்வது பிடிக்கத்தக்க விடயமாகவும் மிகவும் வேதனைக்குரிய விடயமாகவும் நாங்கள் இதனை பார்க்கின்றோம்.
பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு தீர்மானங்களை மேற்கொள்கின்ற அதிகாரமுள்ள அரசியல் அந்தஸ்துள்ள பதவிகளில் பெண்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
பெண்கள் வந்து அரசியலில் ஈடுபட வேண்டும், அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, அவர்களுடைய குரல் வந்து அரசியலில் ஓங்க வேண்டும் என்ற போக்கு வந்து மிக குறைவாகவே காணுகின்றது. இன்றைக்கு பெண்கள் வந்து அரசியலில் ஈடுபடுவது காலத்தின் தேவையாகவும் மிக முக்கியமான விடயமாகவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வல்லுறவு சம்பவங்களும் சரி, பாலியல் துன்புறுத்தலும் சரி, ஏனைய வன்முறைகளும் சரி, தற்போது அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. இதனை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் வந்து தீர்மானம் எடுக்க வேண்டிய அந்த அரசியல் துறையில் வந்து பெண்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து அதிகரித்தாலே ஒழிய இதனை ஒரு காலமும் நிறுத்த முடியாது.
பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அரசியல் மட்டங்களில் இருக்க வேணும்னு சொல்கிறீங்க. இப்போ ஆண்கள் அந்த நிலைமையிலிருந்து தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான நீதி வழங்குதல் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி தீர்மானங்கள் எடுக்கிறாங்க தானே?
ஆண்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள் தான். இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக நிறைய விடயங்கள் நடக்குது, அதாவது பாலியல் வல்லுறவு சம்பவங்கள், கொலைகள், சிறுவர்களுக்கு எதிரான வல்லுறவு சம்பவங்கள், கொலைகள் மற்றும் ஏனைய வன்முறைகள், இவைகள் எல்லாம் நடந்தாலும் கூட சரியான நீதி கிடைக்கவில்லை. இதனால் சமூகத்துக்கு எவ்வித பிரயோசனமும் கிடைக்கவில்லை. அதனால் தான் பெண்களுக்கு அந்த அரசியலில் இடத்தை கொடுங்கள், அதிலே பெண்களை தீர்மானம் எடுக்க விடுங்கள், அதே நேரத்தில் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்க பெண்களிடையே பொறுப்பை கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம்.
என்றார் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் அமைப்பாளர் மகாலட்சுமி குருசாந்தன் அவர்கள்.
இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய வங்கதேச அணிகள் தற்பொழுது விளையாடி வருகின்றன. வங்கதேச அணியை பொறுத்தவரை இந்த போட்டி மிக மிக முக்கியமானதாகும். ஏற்கனவே 2 போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ள வங்கதேச அணி இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் இந்த போட்டியிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி தமது 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 146 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். இப்பொழுது ஆடி வரும் வங்கதேச அணி 2 ஓவர் முடிவில் 9 ஓட்டங்களை எடுத்துள்ளார்கள் என்கிற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை சந்திப்போம். வணக்கம். We'll be right back.